கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இயேசு நல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை மீது ஒரு பசி உள்ளவர்களாய் வந்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் என்று தாகம் உள்ளவர்களாய் எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? எல்லோரும் உற்சாகமாக ஒரு கரங்களை தட்டுவோமா? ஆண்டவருக்கு, ஆண்டவர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை இந்த நாளில் எங்களுக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு எங்கள் தேசத்தில் இருந்து உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் நம்மத்தில் வந்திருக்கிறார். பாஸ்டர் மோகன் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். கடந்த வியாழக்கிழமை, நேற்று நாள் சனிக்கிழமை இன்றைய காலை கேளிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். அருமையான வார்த்தைகளும் நமக்கு தேவையான சில வசனங்களையும் கர்த்தர் அனுப்பியிருந்தார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே இந்த நாளிலையும் உங்கள் சார்பிலே கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரனை நான் அழைக்கிறேன். அவர் வந்து கர்த்தர் சொல்லுகிறதை நமக்கு சொல்லுவாராக. எல்லோரும் கரங்களை தட்டியவரை வரவேற்போமா?
பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுத்தவரும், பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து என்னை விடுவித்தவரும், அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்தில் என்னை அழைத்து வந்தவருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு பிரதர் சொன்னார் மதர்ஸ் டே என்று. மதர்ஸ் டே என்று சொன்ன பொழுது என்னுடைய தாயாருடைய ஞாபகம் எனக்கு வந்தது. ஆகவே அவரை பற்றி இரண்டு வரிகள் நான் சொல்லிவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு செல்ல விரும்புகிறேன். என்னுடைய தாயாரின் வயது 95. கர்த்தருடைய கிருபையினால் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார். அவரை நானும் எனது மனைவியும் வீட்டில் வைத்து பராமரித்து வருகிறோம். எனக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் கிடையாது. ஆகவே முழு பொறுப்பையும் நான் எடுத்து என்னுடைய தாயாரை இந்த 95 வயதிலே கவனித்து வருகிறேன். என்னுடைய தகப்பனார் 14வது வயதிலே மரித்து போய்விட்டார். அதன் பிறகு என்னை வளர்த்து என்னை இந்த சமுதாயத்திலே உருவாக்கியது என்னுடைய தாயார் தான். ஆகவே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைந்து என்னுடைய தாயாரை பராமரிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த சாட்சியத்துக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் தாயார் கற்றுத்தந்த 3 பாடங்கள் எப்பொழுதும் என் ஞாபகத்தில் இருக்கும். எங்கு போனாலும் அதை நான் சொல்வது உண்டு. இந்த மதர்ஸ் டே என்றபடியால் நான் அதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது அவர் எனக்கு கற்றுத்தந்த பாடம் பஞ்சுவாலிட்டி. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் நேரத்தோடு நீ போக வேண்டும். எந்த ஒரு கூட்டத்திற்கு நீ அழைக்கப்பட்டாலும் நேரத்துக்கு, சரியான நேரத்துக்கு அங்கு சமூகம் அளிக்க வேண்டும். 8:30 சர்வீஸ் என்றால் 8:15 அந்த இடத்தில் நீ நேரத்தோடு போய் நிற்க வேண்டும் என்று என் வாழ்க்கையிலே ஒரு பஞ்சுவாலிட்டியை உருவாக்கினது என்னுடைய தாயார் தான். அவர் கற்றுத்தந்த அந்த பஞ்சுவாலிட்டியை நான் இன்றும் என் வாழ்க்கையை கடைபிடித்து வருவதனால் பல வெற்றிகளை நான் பெற்றிருக்கிறேன். இரண்டாவது அவர் கற்றுக் கொடுத்த எனக்கு பாடம் என்னவென்றால், தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும், ஒரு சில விஷயத்தில் மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அது படிப்பாயிருக்கலாம், தொழிலாயிருக்கலாம், ஊழியமாயிருக்கலாம், எதா இருந்தாலும் கடவுளுக்குத்தான் முதலிடம். அதை நான் பின்பற்றி வருகிறதுனால் ஆன்மீக வாழ்க்கையில் நான் வளர்ச்சி அடைந்திருக்கிறேன். மூன்றாவது, என் தாயார் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், நல்ல ஒரு பாடம். உன் வாழ்க்கையில் தோல்விகள், ஏமாற்றங்கள் வரும் பொழுது, வாழ்க்கையில் ஃபெயிலியர் வர்றது தானே, இந்த நேரம் சக்சஸ் வராது, திடீர்னு ஒரு ஃபெயிலியர் வரும், ரைட். உனக்கு ஏமாற்றங்களும் தோல்விகளும் வரும் பொழுது உன்னை சூழ்ந்திருக்கும் மக்களை குறை கூறாது. உனக்கு ஏமாற்றங்களும் தோல்விகளும் வரும் பொழுது ஆண்டவரையும் குறை கூறாதே. உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் தோல்வியும் வரும் பொழுது அதுக்கு நீ தான் காரணம், நீ உன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதையும் நான் இன்று என்னுடைய வாழ்க்கையை கடைபிடித்து வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலோ, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ தோல்விகள் வரும் பொழுது நான் சுற்றி இருக்கிற யாரையும் குறை சொல்வதில்லை, என் ஆண்டவனையும் குறை சொல்வதில்லை. என்னை ஆராய்ந்து பார்த்து என்னை நான் சரிப்படுத்திக் கொள்வேன். இந்த 3 நல்ல போதனைகளை என் தாயார் சிறுவயதிலிருந்து, 14வது வயதிலிருந்தே எனக்கு சொல்லிக் கொண்டு வருவார்கள். என் தாயாரை ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருப்பதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் நினைக்கிறேன் அவர் 100 வயது வரையும் இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமே. இன்னொரு விசேஷித்த அம்சம், அவர் மருந்தெடுப்பதில்லை. இதுவரையும் அவர் ஒரு பெனடோலை கூட தொட்டதில்லை. வியாதிகள் வரும் தான், ஜெபத்தின் மூலமாக அந்த வியாதிகளை அவர் சுகமாக்குவார். ஜெபமும் விசுவாசமும் பாடலும் தான் அவருடைய வாழ்க்கை. 95 வயசுல ஸ்ட்ரென்தா இருக்கிறார். அவரே குடிப்பார், அவரே தன்னுடைய உடுப்புகளை துவைப்பார், அவரே டீ போட்டு குடிப்பார். அந்த நிலைமைக்கு கர்த்தர் வைத்திருப்பதற்காக நான் என் தேவனை முழுமனதோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சரி, நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கலந்து செல்வோம். வெளிப்படுத்தல் விசேஷம், வேதாகமத்தின் கடைசி புத்தகம், திவ்ய வாசனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், 2:1-7 7 நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்கள். பக்கம் 334 புதிய ஏற்பாடு. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 தம்முடைய வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் எண்ணிக்கொள்ளுங்க, உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும், நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதிக்கிறதையும், அவர்களை பொய் என்று கண்டறிகிறதையும், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும், நீ பொறுமையாயிருக்கிறதையும், என் நாமத்தி நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். 4 ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய், நல்ல வசனத்தை பாருங்க, மெதுவாக சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு, புளூரல் பண்மை, முதல்ல எபேசு சபைக்குண்டு வருது, 7 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். திவ்ய வாசனாகிய யோவான் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதியிருக்கிறார். நீங்கள் வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டை திருப்பி பார்த்தால் பவுல் நிருபங்களை எழுதியிருக்கிறார், ஆனால் தீர்க்கதரிசன புத்தகத்தை அவர் எழுதவில்லை, சுவிசேஷத்தையும் அவர் எழுதவில்லை. மத்தேயு சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார், நிருபங்களை எழுதவில்லை. லூக்கா சுவிசேஷத்தையும் எழுதியிருக்கிறார், அப்போஸ்தல நடவடிக்கைகளையும் எழுதியிருக்கிறார். ஆனால் யோவான் நல்லா கவனிங்க, சுவிசேஷத்தையும் எழுதியிருக்கிறார், 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் நிருபத்தையும் எழுதியிருக்கிறார், தீர்க்க தரிசன புத்தகத்தையும் அவர் எழுதியிருக்கிறார். அப்ப அவர் கொஞ்சம் ஸ்பெஷல், ஏனென்றால் அவர் தேவனை நேசித்தவர், இயேசுக்கு அன்பான சீசன், இயேசுவின் மார்பிலே சாய்ந்த சீசன். பேதுரு பிரசங்கம் பண்ணினார் யூதர்கள் மத்தியிலே, புறஜாதிகள் மத்தியிலே, பவுல் பிரசங்கம் பண்ணினார் புறஜாதிகள் மத்தியிலே, அநேக சபைகளை உருவாக்கினார். ஆனால் யோவானை தனியாக பத்மத்தீவிலே கொண்டு போய் வைத்து அந்த யோவானோடு இயேசு கிறிஸ்து உறவாடி 1 நூற்றாண்டில் நடந்த காரியங்களையும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியங்களையும் இனிமேல் நடக்க போகிற காரியங்களையும் அழகாக, அந்த ரகசியங்களை அழகாக அவர் யோவானுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்க பைபிளை நல்லா வாசித்து பாருங்க, யோவான் எங்குமே எழுந்து பிரசங்கம் பண்ணினதில்லை. பவுல் பிரசங்கம் பண்ணியிருக்கிறான், பேதுரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறான், இவன் சும்மா உதவிக்கு கூட போறது தான் பேதுருவோட. யோவான் ஒரு இடத்திலும் எழுந்து பிரசங்கம் பண்ணவில்லை. ஆனால் ஒரு பெரிய சாக்கியம், வருங்காலத்தில் நடக்க போகிற காரியங்கள், நிகழ்காலத்தில் நடக்க போகிற காரியங்கள், நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அழகாக இந்த யோவானுக்கு தனிப்பட்ட முறையிலே ஆண்டவர் தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீர்களோ அவர்களிடத்தில் தான் உங்கள் ரகசியத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். இயேசு தன்னுடைய தாயை கூட தான் நேசித்த சீசனாகிய யோவானிடத்தில் தான் ஒப்புக் கொடுத்தார். இயேசுவை நேசித்த ஒரு நல்ல சீசன் அவனுக்கு இந்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். ரைட், ஓகே. நாங்க இப்ப பார்ப்போம் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை வாசிக்கின்ற பொழுது 7 நிறைய இடத்துல வருது, நிறைய இடங்கள்ல இருக்கு. 7 7 7 7 7 7 7 இன்னும் இருக்கிறதோ தெரியாது, தேடி பார்த்தால் கண்டுபிடிக்கலாம். ரைட், 7 என்று வருகிறது. ஏழு ஒரு பரிபூரணத்தை காண்பிக்கிறது. ஆகவே இந்த தீர்க்க தரிசன புத்தகமாகிய வெளிப்படுத்தலில் ஒரு பரிபூரணம் உண்டு. சரி, இப்ப ஏழு சபை இருக்கு. நான் சொல்றேன், பேரை நல்லா கேளுங்க. எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை, தியத்ரா சபை, சர்தை சபை, பிலடெல்பியா சபை, லவோதிக்கேயா சபை. இந்த ஏழு சபைகளும் சின்ன ஆசியாவிலே, மைனர் ஏசியா என்று சொல்லுவார்கள். பைபிள்ல பின்பக்கத்தில் பார்த்தா அந்த மெப் அழகா இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட கிட்ட தான் இருக்கு. ஒரு தூதன் போனா ஒவ்வொரு சேர்ச்சிக்கும் அந்த கடிதத்தை கொடுத்துட்டு அழகா போற மாதிரி ஒரு பெருஞ்சாலையிலே ரெண்டு பக்கமும் இருக்கிறது. இந்த ஏழு சபைகளுக்கும் ஆண்டவர் ஏழு தூதுகளை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதில் இன்று எபேசு சபைக்கு கொடுத்த தூதை பார்த்து, அந்த தூது எபேசு சபைக்கு மட்டுமல்ல, ஏழாம் வசனத்தில் சொன்னபடி சபைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. இப்ப சபை, இதை பத்தி நாங்க கொஞ்சம் பேசுவோம். சபையை பத்தி முதல் தெரிஞ்சாத்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போகலாம். நாங்க வாசிப்போம் அப்போஸ்தலர் 20:28 ஒருவர் வாசிங்க பார்ப்போம்.
ஆகையால் உங்களை குறித்தும்
தேவன்
தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை.
போதும், அவ்வளவு போதும் எனக்கு. தேவன் தன் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, இதை நீங்க மனதில் வச்சிருக்கோம். சபை என்றால் என்ன? விசுவாசிகளின் கூட்டம். சபை என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். ரட்சிக்கப்பட்டவர்கள் எங்கு கூடி கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அதுதான் சபை. அந்த சபையை தேவன் தன் சுய ரத்தத்தினால் சம்பாதித்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே தன்னை பலியாக கொடுத்து, இரத்தம் சிந்தி தன்னையே பலியாக கொடுத்து, அந்த இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டதுதான் சபை. அந்த சபையில் உள்ள விசுவாசிகளாகிய நீங்கள் அனைவரும் நானும் அவருடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அப்ப நாங்கள், ஆண்டவர் எங்களை வந்து ஒரு உன்னத ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். தன் இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினாலே தேவன் தன் சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. அது சபை என்பது தேவனால் சம்பாதிக்கப்பட்ட இரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபை. அது ஒரு உன்னத ஸ்தானத்தில் இருக்கிறது. ஆகவே அந்த சபையில் அங்க வைக்கிற விசுவாசிகளாகிய நாங்களும் அந்த சபையில் அந்த அருமை பெருமைகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, இயேசுவின் இரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். அந்த சபை என்கிற இடத்துல எதையும் கூட ஈக்குவல் ஆக்க கூடாது. இன்றைக்கு ஸ்தாபனங்கள் இருக்கு, நான் பேர் சொல்ல விரும்பல, லைவா போகிறது. கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், ஸ்தாபனங்கள் வேறு, சபை வேறு. சில பேர் என்ன, சில ஸ்தாபனத்தை கொண்டு வந்து சபையோட வைக்கிறது, பராச்சர்ச் ஆர்கனைசேஷன் என்று சொல்லுவாங்க. இந்த ஸ்தாபனங்கள் இருக்கிறது வந்து இந்த சபைக்கு உதவி செய்யவே தவிர சபையினுடைய ஸ்தானத்தை பெறுவதற்கு அல்ல. நான் அதை குறித்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பேசுவேன். இன்றைக்கு விசுவாசிகளுக்கு சபையை குறித்தும் சபையின் ஸ்தாபனங்களுக்கு உள்ள வித்தியாசம் தெரியவில்லை. சபை உன்னதமான ஒரு இடத்தில் இருக்கிறது. அந்த இடத்துக்கு எந்த ஒரு ஸ்தாபனமும் வர முடியாது. சபையை மனவாட்டி சபையாக மாற்றாண்டவர் விரும்புகிறார். அந்த சபையை எடுத்துக்கொள்ள இயேசு வருகிறார். ஓகே, இப்ப சபையை பற்றி கொஞ்சம் நாங்க பார்ப்போம். ஒரு உண்மையான சபையின் அறிகுறிகள், உண்மையான சபையின் அறிகுறிகள் மூன்றை நான் தருகிறேன். நிறைய இருக்கு, மூன்றை தருகிறேன். சரியா, ஒரு உண்மையான இயேசு தன் இரத்தத்தினால் சிந்தி சம்பாதித்த ஒரு உண்மையான சபையின் அறிகுறிகள். முதலாவது, வேத வசனம் சரியாக போதிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை சரியாக போதிக்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான சபையின் அச்சடையாளம். இப்ப நான் சொல்லுகிற உதாரணத்தை கேளுங்க நல்லா. இப்ப நான் ஒரே பிரசங்கத்தை ரெண்டு மாதிரி செய்வேன், நீங்க கவனமா பார்க்கணும். சரியா, இயேசு சிலரை தொட்டு சுகப்படுத்தினார், சிலரை தொடாமல் சுகப்படுத்தினார். சில குருடரை தொடாமல், பர்சிமேயோ தொடவே இல்லை, நீ போ உன் விசுவாசத்தின்படி ஆகக்கடவுள். சிலருக்கு கீழே மண்ணை எடுத்து உமிழ்நீரை போட்டு கண்ணில் எல்லாம் பூசி அனுப்பினார். அப்படி செய்தார், தொட்டு சுகப்படுத்தினார், தொடாமல் சுகப்படுத்தினார். சில குஷ்டரோகிகளை சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி தொட்டு சுகப்படுத்தினார். 10 குஷ்டரோகிகளை தொடாமல் சுகப்படுத்தினார். நீங்கள் போங்கள் என்று சொன்னால் அவங்க விசுவாசத்தோடு போனாங்க. 10 பேருக்கும் கிராமத்துக்கு போங்கன்னு சொன்னால் விசுவாசத்தோடு போனாங்க, 10 பேருக்கும் சுகம் கிடைத்தது. கிடைத்த பேர் 10 பேரும் மோசேயின் நியமனத்தின்படி ஒரு குஷ்டரோகிகள் சுகமானால் ஆசாரியனுக்கு போய் காண்பிக்க வேண்டும். அங்க போனா ஒருத்தனுக்கு அங்க போக முடியாது, அவன் சமாரியன். யூதர்கள் சமாரியரை கணக்கெடுக்கிறதில்லை. அப்ப அந்த சமாரியன் யோசித்தான், எனக்கு சுகம் கொடுத்தவர் என் ஆண்டவர். அவன் அப்படியே வீட்டுக்கு போயிருக்கலாம், அவன் வீட்டுக்கு போவல, அவன் திரும்பி இயேசுவை நோக்கி வருகிறான். நான் புறக்கணிக்கப்பட்டுட்டேன், தேவாலயத்துல எனக்கு சுகம் கொடுத்தவரை நான் தேடி போக வேண்டும் என்று போய் அவட பாதத்தில் விழுந்து தன் நன்றியை தெரிவித்தான். அப்ப இயேசு சொல்லுகிறார், இவரோடு சுகமான 9 பேர் எங்கே என்று சொல்லுகிறார். சரியா, இது ஒரு பிரசங்கம். இதே பிரசங்கத்தை இப்ப நான் சொல்றேன் கேளு. அந்த ஒருவன் ஏன் திரும்பி வந்தான்? அவன் தலை காண்பிப்பதற்காக திரும்பி வந்தான். அவன் பெருமை பிடித்தவன். அவன் வரும்பொழுது ஏன் 9 பேரையும் கூட்டிக் கொண்டு வரவில்லை? ஆஹா, அவன் வரும்பொழுது சுயநலவாதியாக வந்தான். அவனுக்கு மற்றவர்களை குறித்த அக்கறை இல்லை. இது இரண்டாவது பிரசங்கம். இப்ப முதலாவது பிரசங்கம் சத்திய போதனை, நல்லா கவனிக்கோ நீங்க. இரண்டாவது பிரசங்கம் கவர்ச்சி போதனை. இப்ப புதுசா ஒன்ன சொன்ன உடனே இன்னைக்கு விசுவாசிகளுக்கு ஒரு யாரும் சொல்லாததை இவர் சொல்றார் அப்படின்னு ஒரு இது கொண்டு வரும். இரண்டாவது பிரசங்கத்தில் யாரும் இப்படி சொல்லல, இவர் புதுசா சொல்றாரு. இதுல தான் சபை மிகவும் கவனமா இருக்க வேண்டும், சபையின் விசுவாசிகளும் நாம் மிகவும் கவனமா இருக்க வேண்டும். கவர்ச்சி போதனைகளில் சபை இழுப்புண்டு போகக்கூடாது. சத்திய போதனையிலே சபை நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய புது புது போதனைகள் வருது, அதுக்கு விசுவாசிகள் புது புது வெளிப்பாடுகள் என்றெல்லாம் பேர் வைக்கிறார்கள். புது புது வெளிப்பாடு அல்ல, ஒரே வெளிப்பாடு தான் உண்டு, ஒரே சத்தியம் தான் உண்டு. சத்தியத்தை கர்த்தர் ஒரு நாள் மாற்ற மாட்டார். அவர் வேத வசனம் ஒரு சபையில் சரியாக போதிக்கப்பட வேண்டும். The word of God, சொன்னது சொன்னது தான், அதுக்கு மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆண்டவர் சொன்ன சத்தியம் சத்திய போதனை. இரண்டாவது, ஒரு உண்மையான சபையின் அறிஞர்கள் சாக்கிரமந்துகள் சரியாக கடைபிடிக்கப்பட வேண்டும். கத்தோலிக்கத்திலே 7 சாக்கிரமந்து என்று சொல்லுவார்கள், அது பிழை என்று சொல்லித்தான் நாங்கள் வெளியே வந்து. எங்களுக்கு 2 சாக்கிரமந்துகள் இருக்கிறது, ஒன்று திருவிருந்து, மற்றது ஞானஸ்தானம். ஒரு உண்மையான சபையிலே ஒரு திருவிருந்தும் ஞானஸ்தானமும் சரியான முறையில் கடைபிடிக்கப்பட வேண்டும். இது வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்து ஒருத்தரை கூப்பிட்டு, தம்பி நீ ஏன் ஞானஸ்தானம் எடுத்த என்று ஒரு புறமதஸ்தான் கேட்கிறான் என்று, ஒரு இந்துவோ பௌத்தனோ இஸ்லாமியனோ, தம்பி நீ ஏன் ஞானஸ்தானம் எடுத்தாய், நீ எதற்கு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தாய் என்று கேட்டால், நாம் இன்று பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய விசுவாசிகள் இருக்கிறார்களா? என்ன பதில் தெரியுமா? பாஸ்டர் சொன்னார் நான் எடுத்தேன், அம்மா அப்பா சொன்னார்கள் நான் எடுத்தேன், அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் நான் எடுத்தேன். இதை நான் சொல்ல வரேன். என்னன்னு சொன்ன, ஒரு சபையிலே ஞானஸ்தானமும் திருவிருந்தும் சரியாக அனுஷ்டிக்கப்பட வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்கிறவனுக்கு தெரியவனும் நான் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கின்றேன், அவன் அதை குறித்து சாட்சி கொடுக்கணும் வெளியில போய். அது தேவனுடைய ஆலோசனை, அது தேவனுடைய நீதி, அது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை, அது நாங்கள் மரித்து உயிரோடு எழுப்பப்படுவதற்கு அடையாளம், பாவ மனிதன் அடக்கம் செய்யப்பட்டு நீதியின் மனிதன் எழும்புவதற்கு அடையாளம், உள்ளான மாற்றத்துக்கு வெளியான அடையாளம் என்று சொல்லி இந்த ஞானஸ்தானத்தின் தத்துவங்கள் தெரிய வேண்டும். அதை சரியாக படிப்பிக்க வேண்டும். அதை சரியாக அறிந்து தெரிந்து புரிந்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், சரியான முறையில் அனுசரிக்க வேண்டும். இலங்கையில் சில நேரம் நான் சபையில் இருக்கும்பொழுது சில வாலிபர்கள் வருவார்கள், பாஸ்டர் ஞானஸ்தானம் தாங்க நான் வெளிநாட்டுக்கு போகிறேன். நான் சொல்லுவேன், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கறது இல்லை, நான் படித்து கொடுக்குற பாடத்தை நீ ஒழுங்காக படித்து நீ சரியாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் தான் உனக்கு ஞானஸ்தானம். அது மட்டுமல்ல, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் நீ செய்யணும். மனம் திரும்புதல் இல்லாமல் ஞானஸ்தானம் இல்லை. கவனமாக இருங்க, கல்யாணத்துக்கு ஞானஸ்தானம், வேலைக்கு ஞானஸ்தானம், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஞானஸ்தானம், நோ. மனம் திரும்புதல் அண்ணன் என்றால் ஞானஸ்தானம் தம்பி, அண்ணன் இல்லாமல் தம்பி இல்லை, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற வேண்டும். இது சபையிலே அனுசரிக்கப்பட்டால் சபை குவாலிட்டியா இருக்கும். குவாலிட்டினா தெரியுதானே, குவாண்டிட்டி அல்ல. சபை குவாலிட்டியா இருக்கணும்னா வேதவசனம் சரியாக போதிக்கப்பட வேண்டும், சாக்கிரமந்துகள் சரியாக அனுசரிக்கப்பட வேண்டும், சாக்கிரமந்து 2, ஞானஸ்தானம் சரியான முறையில் கொடுக்கப்பட வேண்டும், அடுத்தது திருவிருந்து சரியாக அனுபவிக்கப்பட வேண்டும். திருவிருந்து பாருங்க, இன்னைக்கு அதை குறித்து கேட்டாலும் கூட விசுவாசிகள் சொல்லுவதற்கு விளக்கம் இருக்கோ தெரியா, ஏன் திருவிருந்து எடுக்கிறீங்க? எல்லாரும் எடுக்கிறாங்க, நாங்களும் எடுத்தோம். திருவிருந்து எடுத்தா எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்று எடுக்கிறோம், சில பேர் தெரியாமலே திருவருங்க. அழகா பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 11, நம்மை நாமே சோதித்து நம்மை நாமே நிதானித்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவோம். நிதானி, சோதி, உன்னை மறுபரிசீலனை செய், உன்னை சரிபடுத்தி நீ திருவிருந்தில் பங்கு பற்ற வேண்டும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டேன்னு சொல்லி அவசர அவசரமா திருவிருந்தில் பங்கு பற்ற, உன்னை சோதித்து பார், நிதானித்து பார். ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் உன்னை ஆன்மீக வாழ்க்கையிலே சரியான ட்ரக்குக்குள் கொண்டு வர பாவிக்கிற ஒரே காரியம் திருவிருந்துதான். நீ ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து எடுக்கும் பொழுது உன் வாழ்க்கையை மீள் பரிசோதித்து பார்க்கிறாய், சீர்தூக்கி பார்க்கிறாய். நம்மை நாமே சோதித்து நிதானித்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவோம். இந்த விதமாய் பானம் பண்ணாதவன், இந்த பாதையினூடாக வராதவன் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். நம்பர் ஒன். நம்பர் டூ, அவன் தனக்குத்தானே ஆக்கினை தீர்ப்பு உண்டாகும்படி அவன் அதை உட்கொள்ளுகிறான். நம்பர் த்ரீ, இதனால் பலர் வியாதிப்பட்டு இருக்கிறார்கள். நம்பர் போர், பலர் பலவீனப்பட்டு இருக்கிறார்கள். நம்பர் ஃபைவ், பலர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அழகா தண்டனையை அழகா சொல்லுகிறார் பவுல். ஆகவே நீங்கள் திருவிருந்தை அனுசரிக்கும் பொழுது அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள். இரண்டாம் வருகை வரைக்கும் அதை அனுசரிக்கும்படி அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த சத்தியங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வேண்டும். நம்மை நாமே சோதித்து நம்மை நாமே நிதானித்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும். அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணினால் அவன் தனக்குத்தானே ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வருகிறான். கர்த்தரை சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். வியாதியஸ்தனாக மாறுகிறான், பலவீனனாக மாறுகிறான், அவன் நித்திரை அடைகிறான். அருமையான சகோதரனை சகோதரியே, சும்மா ஓடி வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு திருவிருந்துக்கு வராதுங்க. வீட்டில் இருக்கக்குள்ளே நல்லா சனிக்கிழமை இரவு உங்களை ஆயத்தப்படுத்துங்க திருவிருந்து. ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்தில் பங்கு பெற்ற நான் தகுதியானவனா, நான் பாத்திரமானவனா, கசப்பு எரிச்சல் கோபம் வைராக்கியெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து இங்கே திருவிருந்து பங்கு பெற்ற போறேனா, நான் யாரோடும் ஒப்புரவாகாமல் இருக்கிறேனா, அதுதான் சரிப்படுத்துங்க. நம்மை நாமே சோதித்து நாம் சரிப்படுத்த வேண்டும். யாரிடம் ஏதாவது வாங்கிட்டு கொடுக்காம நான் வைத்திருக்கிறேனா, இதெல்லாம் நீங்க சரிப்படுத்திட்டு நீங்க திருவிருந்தில பங்கு பற்றினா அது ஆசீர்வாதம், இல்லாவிட்டால் வாதம். ஆகவே ஒரு சபையிலே திருவிருந்து ஞானஸ்தானம் சரியாக அனுசரிக்கப்பட வேண்டும். நம்பர் த்ரீ, ஒரு சபையிலே சட்ட திட்டங்கள் ஒழுங்காக கடைபிடிக்கப்பட வேண்டும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நிர்வாகம் சரியாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, டிசிப்ளினரி ஆக்ஷன் ரெண்டும் சரியாக இருக்க வேண்டும். தசமபாவம் கொடுக்காதவனுக்கும் கொடுத்தவனுக்கும் ரூல்ஸ் ஒன்றுதான். ஏழை விசுவாசிக்கும் பணக்கார விசுவாசிக்கும் சட்டம் ஒன்றுதான். படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் சட்டம் ஒன்றுதான். சபையின் சட்ட திட்டங்களை ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும். இந்த மூன்று ஒரு சபைகளில் இருந்தால் வேதவசனத்தை தேவனுடைய வார்த்தை ஒழுங்காக போதிக்கப்பட வேண்டும், சாக்கிரமந்தங்கள் ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும், சபையின் சட்டத்திட்டங்கள் ஒழுங்காக பின்பற்றப்பட வேண்டும். இது ஒழுங்காக இருந்தால் இதுதான் ஒரு சபையின் உண்மையான அறிகுறிகள். இதை ஃபாலோ பண்ணி ஆக்கள் உள்ளுக்கு இருந்தாங்க சபைக்குள்ள, அந்த சபை குவாலிட்டி, குவாலிட்டி என்றால் தரம், தரமானது. நல்லா கவனிங்க, தரமான விலை மதிப்பானது. இன்றைக்கு நிறைய பேர் குவான்டிட்டியை தான் பார்க்கறாங்க. க்ரௌட், 600 பேர், 700 பேர், சரியா? மிகவும் ஜாக்கிரதையா இருங்க. குவாண்டிட்டி முக்கியம் அல்ல, குவாலிட்டி தான் முக்கியம். இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க வீட்டுக்கு ஒரு திருடன் வருகிறான், பலமுறை சொல்லி இருக்கிறேன். திருடன் வந்துட்டு இந்த குவாலிட்டி இல்லாத சாமான கலவை எடுப்பானா, பழைய சிலிப்பரை தூக்கிட்டு போவானா, ஒரு ஊத்த சிலிப்பரை வச்சிருக்கிறீங்க அதை தூக்கிட்டு கள்ளம் போவானா திருடன் வந்தா? திருடன் வந்து முதல்ல வெளியு பண்ணுவான், இதுல எது விலை மதிப்பானது, இது எது வெளியிடானது, அதை பார்த்து அதைத்தான் எடுத்துட்டு போவான், அதுதான் பெருமதியைத்தான் தூக்குவான். இயேசுவும் அதைத்தான் சொல்லுகிறார், திருடன் வருகிற விதமாய் நான் வரப்போகிறேன் விலை மதிப்பான விசுவாசிகளை கொண்டு செல்வதற்காக. ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, சபையை அற்பமாக எண்ணாதே. சபையை ஆண்டவர் உன்னத ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். அந்த சபையின் ஒரு அங்கமாக நீ இருக்கிறாய். உன்னை ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். வேத வசனங்களை ஒழுங்காக கற்றுக்கொள், சாக்கிரமந்தங்களை ஒழுங்காக அனுசரி, சபையின் சட்ட திட்டங்களுக்கு ஒழுங்காக கீழ்படிந்து நட, கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். சரி, இன்னொரு சபையை குறித்து இந்த ரெண்டு விஷயங்களை சொல்லிட்டு நான் வரப்போகிறேன், கவனமாக கேளுங்க. மல்கியா 3:8-10 இந்த வசனம் எல்லாரும் பேசியிருக்கிறார்கள், நானும் பேச விரும்புகிறேன். வாசிப்போமா? வாசிங்க பாப்போம்.
மனுஷர் தேவனை வஞ்சிக்கலாமா?
மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா?
நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள்.
நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள்.
எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்?
எதினாலே உம்மை வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள்?
தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே.
நல்லா கேளுங்க, யூத மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு தரிசனம் மல்கியா. தசம பாகத்திலும் காணிக்கையிலும் நீங்கள் வஞ்சனை செய்கிறீர்கள். தொடர்ந்து வாசிங்க.
நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள்.
நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள்.
ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி.
நல்லா கவனிங்க. என் ஆலயத்தில், ஆலயம் எருசலேம் ஆலயத்தில்
ஆகாரம் உண்டாயிருக்கும்,
ஆகாரம் உண்டாயிருக்கும்படி
தசம பாகங்களை எல்லாம்,
தசம பாகங்களை எல்லாம்
பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள்.
நல்லா கவனிங்க, இதுதான் நான் பேச போறேன். தசம பாகங்களை எல்லாம் எங்கே கொண்டு வாருங்கள்?
பண்டசாலையா
பண்டகசாலையா? பண்டசாலை. சரி, இந்த பண்டசாலை என்னன்னு பார்ப்போம். எருசலேம் தேவாலயத்திலே பண்டசாலை என்று ஒரு அறை இருக்கிறது, ஒரு பெரிய அறை கட்டியிருந்தார்கள். யூத ஜனங்கள் தங்களுக்கு கிடைக்கும் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொண்டு வந்தார்கள். பணத்திலும் கொண்டு வந்தார்கள், பொருளிலும் கொண்டு வந்தாங்க. அவங்க விட்டு கொடுக்கல, பொருளையும் கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த ஆலயத்திலே ஒரு சம்பிரதி என்று ஒருத்தன் இருந்தான். சம்பிரதி என்றால் ட்ரெஷரர். அவர் இந்த தசம பாகத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த ரூம்ல வைப்பார். பண்டசாலை, எல்லா தசவ பாகத்தையும் அதுல வைப்பார். ஏன் வைப்பார் என்றால் ரெண்டு காரணங்களுக்காக. ஆசாரியன், எருசலேம் தேவாலயத்தில் முதன்மையான ஸ்தானத்தில் இருப்பவன் ஆசாரியன். தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தனாக இருந்து மனிதர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து மன்றாடுகிறவன். ஆசாரியனை போஷிப்பதற்காகவும் நம்பர் 1, நம்பர் 2 ஆலயத்தை திருத்துவதற்காக. அப்ப ஆலயத்தை திருத்தவும் ஆசாரியனை போஷிக்கவும் எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிற பண்டசாலைக்கு இந்த தசவ பாகங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். சரி, ஆசாரியனை ஏன் போஷிக்க வேண்டும்? கானான் தேசத்தை பங்கிடும் பொழுது யோசுவா சீட்டு போட்டு அதை பிரித்து கொடுத்தார். கொடுக்கக்குள்ள யாரு, இசக்கார் கோத்திரம், நப்தலி கோத்திரம், யூதா கோத்திரம், அப்படி எல்லா கோத்திரத்தையும் பிரித்து கொடுத்தான். சொல்லிட்டான், லேவி கோத்திரத்துக்கு நான் தரமாட்டேன். லேவி கோத்திரத்துக்கு கானான் தேசத்தில் பங்கு இல்லை, உங்களோட பங்கு கர்த்தர் தான். நீங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே கானான் தேசத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை, உங்களோட பார்ட்னர், உங்களோட பங்கு கடவுள் தான். ஆகவேதான் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார், மற்ற கோத்திரங்கள் எல்லாம் தசவபாகத்தை கொண்டு ஆலயத்தில் கொடுக்கின்ற பொழுது அந்த ஆலயத்திலே வருகிற தசவபாகத்தை வைத்து இந்த ஆசாரியர்கள் லேவியின் கோத்திரத்தாருக்கு போஷிப்பதற்காக, ஊழியக்காரரை போஷிப்பதற்காக. என்னதான் லேவியின் கோத்திரத்தை தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு தெரிந்தெடுத்தார். ரெண்டாவது, ஆலயத்தை திருத்துவதற்காக. ரைட், இப்ப நான் சொல்ல வர விஷயம் இதுதான், கவனமா இருங்க. உங்களோட தசவ பாகங்கள் எல்லாம் நேரா பண்டசாலை, பண்டசாலைன்ற ஆலயம், ஆலயம் என்ற சபைக்கு வர வேண்டும். முழு தசவ பாகம் சபைக்கு வர வேண்டும். இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்னா, சில விசுவாசிகள் தந்திரி, தந்திரியில ஒரு மந்திரி, ரைட், தசபாகத்தை உடச்சி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், அப்புறம் அதுக்கு கொடுக்கிறேன், அப்புறம் ஸ்தாபனங்களுக்கு கொடுக்கிறேன், எல்லாம் கொடுத்துட்டு மிச்சத்தை கொண்டு சேர்ச்சிக்கு கொடுக்குறேன் தசவ பாகம். அப்படி பைபிள் சொல்லையே, உங்கள் தசவ பாகங்களை எல்லாம் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள். முழு தசவ பாகத்துல நான் ஒன்னும் தொடக்கூடாது. ஏழைகளுக்கு உதவி செய்ய அது வேற, உங்களை வேற காசு, அது கர்த்தருக்குரியது என்பதை நாம் மறக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் கூட இயேசு ஒரு முறை சொல்லுகிறார், பரிசேயருக்கும் இயேசுக்கும் ஒரு வாக்குவாதம் வருகிறது. நீங்க தசோபாக எல்லாம் கொடுக்கறீங்க, நல்லது தான், அதையும் செய்யுங்கள். அது சொல்லித்தார், செய்ய வேணான்னு சொல்லல, அதையும் செய்யுங்கள், இதையும் செய்யுங்கள், அப்படித்தான் சொல்லி முடிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் சில பேர் சொல்றாங்க, இல்ல தசோபாகம் இல்லை, அதை விட கூட கொடுக்கணும். சேர்த்து நல்லது, சிறுக விதைக்கிறவன் சிறுகா இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருகா இருப்பான். சரி, இப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நீங்க இவ்வளவு எல்லாம் சொல்றீங்களா, நீங்க தசம பாகம் கொடுக்குறீங்களா? இல்ல, நீங்க நினைக்கலாம், நான் தைரியமாக சொல்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன். ஊழியத்துக்கு வருகிற பணத்திலே நான் கை வைப்பதில்லை. ஆனால் எனக்கு பர்சனலா கிடைக்கிற பணம், இல்லாட்டி எனக்கு குடும்பத்துக்கு கிடைக்கிற பணம், இல்லாட்டி கான்பரன்ஸ்ல பேசின அதுக்கு கிடைக்கிற பணம், எல்லாத்திலையும் 1/10 நான் என் ஆண்டவருக்கு கொடுத்ததினால் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? நான் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டியதில்லை. நான் கடன் இல்லாமல் வாழ்கிறேன், போதும் என்ற மனதுடனே ஆண்டவரனை வாழ வைக்கிறேன். ஆமேன். ஆகவே தசம பாகத்தில் சபைக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அங்கே பிச்சு கொடுக்கறது, இங்கே பிச்சு கொடுக்கறது, அங்கே கொடுக்கறது, இங்கே அனுப்புனா, அங்கே அனுப்புனா, கடைசியில் பேலன்ஸை கொண்டு வந்து சேர்க்கல போடும். அதெல்லாம் செய்யாதீங்க. கடவுளுக்கு பிரித்து வைக்கிறத நீங்கள் ஒரு நாளும் தொடக்கூடாது. அது அப்படியே கொண்டு அந்த ஆலயத்தில் கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது நான் என் அனுபவத்தில் கற்றுக்கொண்ட பாடம். என்னுடைய தசம பாகங்கள் எல்லாம் நான் மெய்ப்பனாக இருக்கிற என் ஆலயத்தில் நான் போடுகிறேன். என் சபை மக்கள் அதை பார்க்கிறார்கள். என்னை பின்பற்றி அவர்களும் கொண்டு வந்து ஒழுங்காக கொடுக்கிறார்கள். என் சபை மக்களை குறித்து நான் தைரியமாக சாட்சி கொடுக்கிறேன். என் சபை மக்கள் ஒழுங்காக தசம பாகம் கொடுக்கிறார்கள். அடுத்ததாக சபையை குறித்து இன்னொரு காரியத்தை பேச விரும்புகிறேன். எபிரேயர் 10:24-25 வாசிப்போம். எபிரேயர் 10:24-25.
மேலும்
மேலும்
அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி,
அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி
ஒருவரை ஒருவர் கவனித்து,
ஒருவரை ஒருவர் கவனிக்க,
சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல,
சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல,
நாமும் விட்டு விடாமல்,
நாமும் விட்டு விடாமல்
ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம்.
இப்ப பாருங்க, இந்த கொரோனா வந்துச்சுதானே, கொரோனா வந்தா ஆன்லைன் சர்வீஸ் அதான் பிள்ளைனு சொல்லல. கொரோனா வந்தா அரசாங்க சட்டங்களுக்கு நாங்க கீழ்படியணும், ரைட்? ஓகே. ஆன்லைன் சர்வீஸ் முடிஞ்சா திருப்பி பிசிக்கலா கூடுற நேரம் வந்துடணும். திருப்பி தொடர்ந்து ஆன்லைன்ல இருக்கக்கூடாது, ரைட்? ஏனென்றால் சபை கூடுதல், விசுவாசிகள் ஒன்றாக கூட வேண்டும். ஒன்றாக ஏன் கூட வேண்டும்? 4 points தாரேன். நான் கேளுங்க, ஏன் நாம் சபைக்கு வருகிறோம்? சிலட்ட கேட்டதே, ஏன் சபைக்கு வாரீங்க?
ஏன் சபைக்கு வரோம்? சரியா,
ஏன் சபைக்கு வாரீங்க? தேவனை நேசிப்பதினால் நாம் சபைக்கு வருகிறோம். நம்பர் ஒன், மற்றவர்களை நேசிப்பதினால் நாம் சபைக்கு வருகிறோம். நம்பர் டூ, நம்பர் த்ரீ, மற்றவர்களுக்கு நற்கிரியைகள் செய்வதற்காக சபைக்கு வருகிறோம். நம்பர் த்ரீ, நம்பர் ஃபோர், ஒருவரை ஒருவர் கவனிக்க நாம் சபைக்கு வருகிறோம். பலவீனமான ஒரு சகோதரன் வருவான், அவனை திடப்படுத்த நாம் சபைக்கு வருகிறோம். நோயான ஒரு மனிதன் வருவான், அவனை சுகமாக்க ஜெபிக்க நாம் வருகிறோம். ஒருவரை ஒருவர் கவனிக்க, ஒருவருக்கொருவர் நற்கிரியை செய்ய, ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கூட நாம் சபைக்கு வருகிறோம் என்று அழகாக அந்த எழுத்தாளன் எழுதுகிறார் எபிரேயர் புத்தகத்திலே. அதனால் சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. நான் சொல்றேன் ஒரு விஷயம் கேளுங்க, எனக்கு இங்கே இருந்தது ஷிஃப்ட் ஒர்க் எல்லாம் இருக்கு. இந்த சொல்றாங்க ஞாயிற்றுக்கெல்லாம் வேலை இருக்கு, அப்படி இப்படி எனக்கு அது தெரியலை. எங்களை ஸ்ரீலங்காவில் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், ஒரு விசுவாசி ஒழுங்காக சபை கூடுதலுக்கு வராவிட்டால், ஒழுங்காக திருவிருந்தில் பங்கு பெற்றாவிட்டால், சம்திங் ராங், ஏதோ அவனுடைய வாழ்க்கையில் நடந்துட்டு அடையாளம். அங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு தான். ஒருவன் ஒழுங்காக சபைக்கு வராவிட்டால் அவசரத்துக்கு வர, ஒழுங்காக வராவிட்டால் அவசரத்துக்கு வராம விடலாம், ஒருக்கா ஒழுங்காக தொடர்ந்து வராவிட்டால், தொடர்ந்து திருவிருந்து எடுக்காவிட்டால், சம்திங் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிழை. மிகவும் ஜாக்கிரதையா இருக்கும். நாங்கள் சில நேரம் உலக பிரகாரமான விஷயத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம், ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் நாங்கள் உண்மையாக இருக்கிறது இல்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது எல்லா எங்களோட வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் நாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அவர் அருமையான சகோதரனே, சகோதரியே, சபை கூடுதலை விட்டுறாதீங்க. சபை கூடுகிற இடத்துல தான் ஆண்டவர் வாசம் செய்ய விரும்புகிறார். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவருக்குள்ள ஒரு சிறப்பான பண்பு துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். அவருடைய பிள்ளைகள் எங்க கூடி அவரை துதிக்கிறாரோ அந்த இடத்துல அவர் இறங்கி வருகிறார், உலாவுகிறார். அதை குறித்து நான் பேசுவேன், ரைட்? ஓகே, சரி. இப்ப இவ்வளவு சபையை பத்தி நான் சொல்லிட்டு இப்ப நான் எபேசு சபைக்கு நான் வரப்போகின்றேன். கவனிப்போம், வருவோம் பாயிண்ட்க்கு. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை, 7 நட்சத்திரங்கள், 7 ஊழியக்காரர்கள். அதை நீங்க பார்க்கலாம், 20:20 அதுக்கு விளக்கம் இருக்கிறது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம், ஊழியக்காரர். 7 நட்சத்திரங்களை தமது வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, 7 சபைகள், 7 ஊழியக்காரரை தன் கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இந்த குத்துவிளக்கு என்கிற தமிழ் வார்த்தை ஆங்கிலத்தில் அழகா போடு, லேம்ப் ஸ்டாண்ட். லேம்ப் ஸ்டாண்ட் விளக்கு தண்டு. பழைய ஏற்பாட்டிலையும் ஒழுங்கா தான் போட்டிருக்கு, விளக்கு தண்டு, லேம்ப் ஸ்டாண்ட். இந்த பைபிளை மொழிபெயர்க்கும் பொழுது ஒரு இதொன்று நடந்திருக்கு. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்த்து இருக்கு, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்த்து இருக்கு. ஆகவே நீங்க அப்செட் ஆகக்கூடாது. பொன் குத்து விளக்குண்டா, விளக்கு தண்டு தான். விளக்கு தண்டு தான், லேம்ப் ஸ்டாண்ட். ஆங்கில பைபிள் அழகா போடும், லேம்ப் ஸ்டாண்ட். சரி, இந்த விளக்கு தண்டின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, நல்லா கவனிங்க, விளக்கு தண்டின் மத்தியில யாருக்கு உலாவ அதிகாரம் இருக்கு? இப்ப கொஞ்சம் யோசிக்கணும், விளக்கு தண்டின் மத்தியில யாருக்கு உலாவ அதிகாரம் இருக்கு? விளக்கு தண்டு எங்க இருக்கு? பழைய ஏற்பாட்டில், பரிசுத்த ஸ்தலத்திலே, மகாபரிசுத்த ஸ்தலத்திலே, உடன்படிக்கை பெட்டி, கேருபீன்கள். அப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே விளக்கு தண்டு இருக்கிறது. அந்த விளக்கு தண்டு அணையாமல் பார்க்க வேண்டியது ஆசாரியனின் பொறுப்பு. ஆசாரியனுக்கு மட்டும்தான் பரிசுத்த ஸ்தலத்தில் போய் விளக்கு தண்டு மத்தியிலே உலாவ முடியும். இது ஓல்ட் டெஸ்டமென்ட், அது நிழல். இப்ப நிஜத்துக்கு நான் வருகிறேன். புதிய ஏற்பாட்டிலே விளக்கு தண்டு சபை, அந்த சபைகள் மத்தியிலே உலாவுகிறவர் பிரதான ஆசாரியனாக. அன்று அந்த ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த விளக்கு தண்டின் மத்தியில் உலாவினான். இன்று பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி சபை என்கிற விளக்கு தண்டின் மத்தியில், சபைகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எங்க அவருடைய பிள்ளைகள் கூடுகிறார்களோ, எங்கள் அவருடைய விசுவாசிகள் கூடுகிறார்களோ, அந்த இடத்திலே உலாவுகிற தேவன் நம்முடைய தேவன். அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார், சபைகளின் மத்தியில் உலாவுகிறவர். நம்பர் இரண்டாவது வசனத்தை பாருங்க, இந்த ஒன்பது காரியம் சொல்லியிருக்க நான் காட்டுறேன். உன் கிரியைகளையும், உன் பிரயாசத்தையும், உன் பொறுமையையும், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதிக்கிறதையும், அதோண்டே அடுத்தது அவர்களை பொய் என்று கண்டறிந்ததையும், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும், நீ பொறுமையா இருக்கிறதையும், என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஒன்பது காரியங்களை அழகா சொல்றார். நீ சபையிலே செய்கிற இந்த ஒன்பது, எபேசு சபையே, சபை மக்களே, இந்த நீங்கள் செய்கிற இந்த ஒன்பது காரியங்களையும் நான் அறிந்திருக்கிறேன், நான் பாராட்டுகிறேன். நல்ல காரியங்கள், உங்களுடைய கிரியைகள் நல்லது, உங்களுடைய பிரயாசம் நல்லது, உங்களுடைய பொறுமை நல்லது, சகிப்பு தன்மை நல்லது, நீங்கள் இழைப்படையாமல் பிரயாசப்படுவது நல்லது, உங்களுடைய ஆக்ஷன் சபையிலே நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் நல்லது, தேநீர் ஊற்றுவது நல்லது, சபையை ஒழுங்குபடுத்துவது நல்லது, இசைகள் இசையமைப்பது நல்லது. ஏழாவது வசனத்தில் சபைகளுக்கு சொல்லுகிறதே காதுள்ளவன் கேட்க கடவன், புளூரல், ரைட், ஓகே, எல்லா சபைக்கும் சேர்த்து தான் சொல்றார், ரைட். ஆகவே நீங்க செய்யறது எல்லாம் நல்லது. அதே மாதிரி பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருப்பது, தீமையை நீங்கள் வெறுக்கிறீர்கள், நல்லது. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுவதை சோதிக்கிறீர்கள், உபதேசத்தில் நீங்க உறுதியாக இருக்கிறது நல்லது, அது பொய் என்று கண்டுபிடிக்கிறது நல்லது. ஆதி திருச்சபையிலே பெந்தேகோஸ்தே நாளிலே ஞானஸ்தானம் பெற்ற 3000 பேர் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்பம் பிக்குதலிலும் அந்நியோன்னியத்திலும் ஜபத்திலும் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த சபையினுடைய ஒரு நல்ல கிரேட் ஆக்ஷன் என்னவென்றால், நல்ல செயல்கள் செய்தார்கள், தீமையை வெறுத்தார்கள், உபதேசத்தை சரியாக பற்றி பிடித்து சோதித்து பார்த்து பிழையானதை கண்டுபிடித்தார்கள். அதுதான் அவங்களுடைய இது. ஆதி திருச்சபையிலும் ஆதி விசுவாசிகள் அப்போஸ்தலர் உபதேசத்தில் உறுதியாயிருந்தார்கள். ஆகவே கவனமா இருங்க, தேவனுடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட உபதேசத்தில் நாம் உறுதியாயிருக்கிறோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த், ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு டாக்டின் இருக்கிறது, அல்லது ஒவ்வொரு உபதேசம் இருக்கிறது, அது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஸ்ரீலங்காவிலே நான் அந்த த்ரீவீல்ல போறது சில நேரம், த்ரீவீல்ல ஹையர் போறது டாக்ஸி, ரைட். சில கிறிஸ்தவ வாலிபர்கள் த்ரீவீல் ஓட்டுவார்கள், அதை போட்டிருப்பாங்க, கர்த்தரங்களை ரட்சிப்பார் அப்படிலாம் ஸ்டிக்கரெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்ப தம்பி நீங்க நல்லது சந்தோஷம், நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க, சர்ச் பேரெல்லாம் சொல்லுவாங்க. சார் எத்தனை வருஷம் இருக்கிறீங்க? 10 வருஷமா இருக்கிறோம் பாஸ்டர். நான் இருக்கிறேன், இல்லை மனைவி இருக்கிறாங்க, ஓகே நல்லது. ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா? ஓகே. அப்ப நான் இறங்குற இடம் வந்தேன்னா இறங்கிட்டு காசை கொடுத்துரு, சும்மா சும்மா கேட்கறது. உங்க சபையின் உபதேசம் என்ன? உங்க சபையின் போதனை என்ன? தெரியலையே பாஸ்டர், ஐட்டான தெரியலையே. சரி, நான் வீட்டுக்கு போயிருவேன், திருப்பி பேசுறேன். அதாவது நான் செல்லுகிற சபையின் உபதேசம் எனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், அப்பதான் எது சரி எது பிள்ளை நான் கண்டுபிடிக்க முடியும். அதை தான் இந்த எபேசு சபை செய்தது. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தாங்கள் அப்போஸ்தலர் சொல்லுகிறதை சோதித்து அவங்களுக்கு வசனம் தெரியும், அவர்களை பொய் என்று கண்டறிந்தார். அவை நாம் செல்லுகிற சபையின் உபதேசம் நமக்கு தெரிய வேண்டும். இப்ப நீங்க பாஸ்டர் நீங்க இவ்வளவு சொல்லுங்க, உங்களோட சபையின் உபதேசம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். என்னது வேதத்தின் 66 புத்தகங்களும் தேவனுடைய மெய்யான வெளிப்பாடு என்று நான் விசுவாசிக்கிறேன். திருத்துவ தேவனை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் கன்னிப்பிரிப்பை பிறப்பை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் சிலுவை பாடுகளையும் சிலுவை மரணத்தையும் விசுவாசிக்கிறேன். இயேசுனுடைய பரமேறுதலை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் இரண்டாம் வருகையை விசுவாசிக்கிறேன். பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்தாவின் வருகையை விசுவாசிக்கிறேன். ரட்சிப்பு என்பது கிரியையினால் அல்ல, கிருபையினால் தான் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆவியின் வரம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆவியின் கனி உண்டென்று விசுவாசிக்கிறேன். 1000 வருட அரசாட்சி உண்டென்று விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, வசனம் தெரிய வேண்டும், உபதேசம் தெரிய வேண்டும். ஆண்டவர் பாராட்டுகிறார் எபேச சபையில். நோ, வெரி குட், நல்லா செய்யறீங்க, நல்லா தீமைய வெறுக்கிறீங்க, நல்லா உபதேசத்துல உறுதியா இருக்கிறீங்க. 4 வசனத்துல சொல்றாரு பாருங்க, ஆனாலும் இங்கதான் உதைக்குது, இங்கதான் உதைக்குது. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைந்து. 9 காரியம் சரி, 1 பிழை. 9 ஸ்ட்ரென்தா இருக்கிறீங்க, 1 வீக்கா இருக்கிறீங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ 1 அவுட் ஆகிட்ட, ஆதி அன்பை விட்டு விட்டாய். சரி, இப்ப நான் இந்த லூக்கா 15 அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நான் நினைவு காட்டுகிறேன். 10 வெள்ளிக்காசு ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது, 1 தொலைந்து விட்டது. அவள் இருப்பதை வைத்து சந்தோஷப்பட்டாளா? சரி, 1 தான் போனா போகட்டும்னு விட்டாளா? 9 இருக்குதானே கையில, 1 போகட்டும்னு விட்டாவா? இல்லை, விளக்கை கொளுத்தினால், வீட்டை பெருக்கினால், கண்டுபிடிக்கும் வரை தொடர்ந்து செயல்பட்டால், கண்டுபிடித்தால், கண்டுபிடிக்க பாக்கெட் உள்ளுக்கு போடல, எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷப்பட்டால், காணாமல் போனதை நான் கண்டுபிடித்தேன். அந்த மாதிரி தான் சொல்றேன். 9 வெள்ளிக்காசு உங்கள்கிட்ட இருக்கு, 1 மிஸிங் எனக்கு சேர்த்து தான் சொல்றேன். ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறையுண்டு. ஆதி அன்பு, ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட். ஒரு புது கார் முதன் முதலா நீங்க வாங்குறீங்க, ஒரு புது கார். அந்த புது காரை முதன் முதலா வாங்கக்குள்ள நீ எவ்வளவு அதுக்காக அங்க துடைக்கிறது, இங்க துடைக்கிறது, காப்பாற்றி வெளியே போடுறது. அப்ரதர், நான் புது கார் வாங்கியிருக்கேன், இங்க பாருங்க, இந்த லைட் அப்படி பார்த்து, அந்த லைட் உங்களோட கார்ல இல்ல, எந்த கார்ல இருக்கு, அதெல்லாம் கழுவி அதை நல்லா நேசிப்பீங்க காரை. ஆனா 5 பிறகு அந்த கார் சரியான சேர் அடிபட்டு கழுவாம இருக்கும். அந்த ஆதியில அந்த கார், ஃபர்ஸ்ட் லவ், அந்த காரை நீங்க நேசித்த நேசம், அந்த காரை வைத்திருந்த விதம், அந்த 1 மாசம் 2 மாசம் யோசித்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க அஜாக்கிரதையா இருந்த காரியங்கள், முதல்ல அந்த புது கார்ல ஒரு கீறு பட்டாலே, இது யாருக்கு இருந்தது, இது எப்படி வந்துச்சு, அது எப்படி பாக்குறது, இப்படி பாக்குறது. ஆனா 5 பிறகு கீறு பட்டாலும் பரவாயில்ல. இதுதான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் லவ். திருமண வாழ்க்கையும் அப்படித்தான். திருமணம் முடித்த புதியதிலே ஃபர்ஸ்ட் லவ், ஆதி அன்பு. ஒன்றாக இருப்பார்கள், ஒன்றாக உரசுவார்கள், ஒன்றாக நடப்பார்கள், மெச்சாக உடுத்துவார்கள். அவர் ப்ளூனா இவரும் ப்ளூ, அவர் ரெட்னா இவரும் ரெட், ரைட். ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவார்கள், ஆதி அன்பு. ஆனால் ஒரு 5 பிறகு, பிள்ளைகள் பிறந்த பின்பு, இந்த ஆதி அன்பு உடையாது, ஒரு தொய்வு ஏற்படுகிறது. தொய்வு, ஆதியில பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னா வைப்பை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு உட்காந்து சாப்பிடுவீங்க, தனியா பேசுவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனா பிள்ளைகள் பிறந்த பிறகு உடைய டிரெக்ஷன் மாறுது. இப்ப மனைவியை நோக்கி இந்த டிரெக்ஷன் பிள்ளைகளை நோக்கி போகிறது. அந்த ஆதி அன்பு மனைவியிடத்தில் நீ கொடுப்பதில்லை, மனைவியும் கொடுப்பதில்லை, புருஷனும் கொடுப்பதில்லை, இப்ப பிள்ளைகள். கவனமா இருங்க, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் முதலாவது தேவனை நேசிக்க வேண்டும், இரண்டாவது உங்கள் மனைவியை நேசிக்க வேண்டும், 3வது தான் உங்கள் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். இந்த ஆர்டர் மாறிச்சோ குடும்பம் குழப்பம். கடவுளை நேசிக்கிறது, அப்புறம் மனைவிக்கு மேல பிள்ளைகளை கொண்டு வைக்கிறது. சில பேர் பிள்ளைகளை விக்ரமா மாற்றி பிள்ளைகளை கொண்டு மனைவிக்கு மேல வைக்கிறது. இதுவும் ஆபத்து, இதுவும் ஆபத்து. ஆண்டவர் தந்த இந்த ஆர்டரை நாங்க ஃபாலோ பண்ண, முதலாவது தேவன், 2வது மனைவி, 3வது பிள்ளைகள். முதலாவது தேவன், 2வது புருஷன், 3வது பிள்ளைகள். உங்கள் மனைவியோடு இருக்கிற அந்த உறவு தொய்ந்து விடாமல் அறுந்து போகாது. ஏன்னா நீங்க கடவுளுடைய சன்னிதானத்துல தான் ஓத்தடிப்பீங்க, அது அறாது. ஆனா தொய்வு ஏற்படுகிறது, தொய்வுனா இப்படி இருக்கிறது, இப்படி சுருங்குறது, தொய்வு ஏற்படாமல் பார்க்க வேண்டும். ஆதியிலே உங்கள் மனைவியை அல்லது உங்கள் கணவனை நீங்கள் எப்படி நேசிச்சீர்களோ அதே விதமாக 3 பிள்ளையோ 4 பிள்ளையோ பிறந்தாலும் அந்த நேசம், அந்த பாசம் உங்களோட மனைவியிட்ட இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். மணவாளனாகிய இயேசுவை மணவாட்டியாகிய நீயும் நானும் ஆதியில நேசித்தது போல, ஆதியில் அன்பு கூர்ந்தது போல, ரட்சிக்கப்பட்ட நாளிலே மறுபிறப்பு அடைந்த நாளிலே ஆண்டவரை நேசித்த அந்த நேசம் எங்கே, அந்த பாசம் எங்கே, அந்த அர்ப்பணிப்பு எங்கே என்றுதான் ஆண்டவர் கேட்கிறார். ஆதியிலிருந்து அன்பை விட்டுவிட்டாய். ஊழியம் செய்தனுக்கு 35 வருட அனுபவம். இந்த 35 வருட அனுபவத்தில் பல விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன். சில பேர் ரட்சிக்கப்பட்ட புதுசில ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாடல் என்ன, ஓடிய ஓட்டம் என்ன, பாஸ்டர் என்ன செய்ய வேண்டும், பாய் விரிச்சவா, பாட்டு புத்தகம் அடுத்தவா, கூட்டவா, நான் பைபிள் வாசிக்கவா, என்ன துடி துடிப்பு. ஆதி அன்பு 5 வருஷத்துக்கு பிறகு 8:30 செய்யணும், 8:30 தான் அவன் வாரான். என்னடா உண்ட ஆதி அன்பு எங்க போச்சு? அந்த ஆதி அன்புல யாரோ குறுக்கல வந்துட்டாங்க, யாரோ இடையில வந்தோன்னா ஆண்டவர் மீது இருக்கிற அன்பு குறைந்துட்டு. இதுல நீ கவனமா இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட நாளில் உள்ள தாகம், ரட்சிக்கப்பட்ட நாளில் உள்ள வைராக்கியம், ரட்சிக்கப்பட்ட நாளில் நீங்கள் தேவன் மீது வைத்திருந்த அன்பு குறைவதற்கு நீங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. இதுதான் வேதமும் சொல்லுகிறது. புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதுல தொய்வு வர்றதுக்கு விட்டுறாதீங்க, தொய்வு வர்றதுக்கு விட்டுறாதீங்க, கவனமா இருங்க. ஆதியில நீ ஆண்டவரை நேசித்த அந்த நேசம் பாசம் இருக்கணும். இப்ப கேப்பீங்க, இந்த ஆதியிலிருந்து அன்பு எப்படி விடுபடுதுன்னா, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, நல்லா அழகா கண்டுபிடிக்கலாம். சொல்லுவாங்க வந்து, பாஸ்டர் முந்தி மாதிரி எனக்கு ஜெபிக்க முடியல பாஸ்டர், முந்தி நான் 2 மணிக்கு ஆள முழங்கால இருந்து ஜெபிப்பேன் பாஸ்டர், இப்ப எனக்கு 1 மணிக்கு குறைஞ்சிட்டு, 1 மணிக்கு ஜெபிக்கலும் பாஸ்டர், ஆதி அன்பு குறைஞ்சிட்டு. நீ ஆண்டவரோடு உறவு கொள்ள பின்வாங்குகிறாய். முந்தி நல்லா பைபிள் வாசிப்பேன் பாஸ்டர், இப்ப நான் எனக்கு பைபிள் வாசிக்க ஏழுதில்ல பாஸ்டர், வேத வாசிப்பு குறைஞ்சிட்டு. இதுதான் ஆதி அன்பின் குறைவின் அடையாளங்கள். முந்தி நான் இயேசுவை பத்தி எல்லாருக்கும் சாட்சி சொன்னேன் பாஸ்டர், இப்ப எனக்கு சொல்ல நேரம் இல்ல பாஸ்டர். இதுதான் அடையாளங்கள், இதுதான் கண்டுபிடிக்கிறது, இதுதான் மார்க், இதுதான் சிம்பிள், ரைட். இப்ப இது என்னன்னா, ஆதி அன்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறையாமல் நாங்கள் பார்க்க வேண்டும். என் ஆண்டவரை எப்படி ஆதியில் நேசித்தமோ, ரட்சிக்கப்பட்ட நாளில் நேசித்தமோ, அதே நேசம் பாசம் வைராக்கியம் தாகம் எல்லாம் ஆண்டவர் மீதும் ஆண்டவருடைய ஊழியத்தின் மீதும் நமக்கு இருக்க வேண்டும். சில வாலிபர்களை பார்த்திருக்கிறேன், உற்சாகமா ஊழியம் செய்வான், கல்யாணம் முடிக்கணும் அப்படியே பம்ப் ஆயிடுவான், என வைஃப் ஏதோ சொல்லிட்டாங்க. சில பேர் ஸ்லோஞ்சா மாதிரி இருப்பாங்க, ஆனா மெரி பண்ணோட நல்லா ஊழியம், டபுளா ஊழியம் செய்வாங்க, வைஃப்ல கையில தான் விஷயம் இருக்கு. அது மாதிரி பெண்களும் தான், சில பெண்கள் நல்லா உற்சாகமா ஊழியம் செய்வாங்க, திருமணத்துக்கு பிறகு அப்படியே சைலன்ஸ் ஆகிடுவாங்க. சில பேர் சும்மா இருப்பாங்க, திருமணத்துக்கு பிறகு நல்லா ஊழியம் செய்வாங்க, எல்லாம் நாங்க பார்த்துருக்கிறோம் ஊழியத்துல. ஆகவே எப்பொழுதும் ஒரே மாதிரி இருங்க, உற்சாகமா இருங்க, உற்சாகமாய் ஊழியம் செய்யுங்க, ரைட். இப்ப உங்களுக்கு தான் தெரியும், நான் சொல்ற நேரம், நீங்க எப்படி ஆதி அன்பிலிருந்து பின்வாங்கிட்டீங்க, என்ன ஜெபிக்கிறது குறவு, வேதம் வாசிக்கிறது குறவு, இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்றது குறவு, ஆண்டோட ஊழியத்துல தாகம் இல்ல, வாஞ்சையில சபையில தாகம் இல்ல, வாஞ்சையில, ரைட், ஓகே. அடுத்தது சொல்லுகிறார், ஆகையால் 5வது வசனம், நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி. ரெண்டையும் பாருங்க, நினைத்து மனம் திரும்பி, ரைட். இப்ப நான் சொல்றது ஆர்டரை நீங்க பார்க்கணும். முதலாவது பாராட்டுகிறார், ரெண்டாவது மெதுவா குறையை சொல்லுகிறார், மூன்றாவது குறையை நிவர்த்தி செய்கிற வழியை சொல்லுகிறார். நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்ப வேண்டும், அந்த வழியை காண்பிக்கிறார். மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்ய வேண்டும், பழையபடி நீ பழைய இடத்துக்கு வர வேண்டும். பாத்தீங்களா, இப்ப நாங்க உலக பிரகாரமா பார்ப்போம், நாங்கள் சில மனிதர்களுடைய குறைகளை பற்றி பேசுகிறோம், அவர் இப்படி பிரதர், அவர் அப்படி பிரதர், இவர் இப்படி சிஸ்டர், அவர் அப்படி. குறையை சொல்லுவதால குறையை நிவர்த்தி செய்கிற வழியை சொல்லி கொடுத்திருக்கிறோமா? குறையை சொல்லுகிறோம், குறையை நிவர்த்தி செய்கிற வழியை சொல்லி கொடுத்திருக்கிறோமா? இல்லை. ஆனால் என் ஆண்டவனை பாருங்கள், குத்து விளக்குகளின் மத்தியில், விளக்கு தண்டுகளின் மத்தியில் உலாவுகிற என் ஆண்டவர் அழகாக பாராட்டுகிறார், அழகாக குறையை சொல்லுகிறார். குறையை சொல்வது மட்டுமல்ல, குறையை நிவர்த்தி செய்கிற வழியை காண்பிக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. திருப்பி பழைய இடத்துக்கு நீ வர வேண்டும். நல்லா கவனி, என்ன நிலைமையிலிருந்து இப்படி இருந்த நீ இப்படி போயிட்ட, கீழே என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் வருந்து. மனம் வருந்தினால் மட்டும் போதாது, மனம் திரும்பு, மனம் திரும்பினால் மட்டும் போதாது. ஆதி நிலைமைக்கு கீழே வந்துட்ட, மனம் வருந்து, மனம் திரும்பு, திருப்பி ஆதி இடத்துக்கு நீ வர வேண்டும். ஆதாம் பாவம் செய்த பிறகு விருட்சத்தின் மத்தியில் ஒளிந்து கொண்டான். ஆண்டவர் வாரார் திருப்பி தேடி, ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அவருக்கு தெரியாதா? அவருக்கு நல்லா தெரியாது எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரியும். ஆண்டவர் அந்த அர்த்தத்தில் கேட்கவில்லை. ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாங்க அவருக்கு தெரியும், மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிறாங்க. அவர் கேட்டார் கேள்வி இதுதான், ஆதாமே ஆதாமே நான் உன்னை எந்த நிலைமையில் வைத்திருந்தேன், இப்ப நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய், எங்கே வச்ச நீ எங்க போய் இருக்கிறாய்? அதான் அவருடைய துக்கமான ஒரு கேள்வி. சரி, அப்ப நாங்க ஆதி அன்புல குறைந்திருந்தால், அந்த அக்னியில் குறைந்திருந்தால், அந்த வாஞ்சையில் குறைந்திருந்தால், அந்த தாகத்தில் குறைந்திருந்தால், என்ன நிலைமையில் விழுந்தா என்பதை நினைக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ஆதி செய்த கிரியைகளை செய்ய வேண்டும். ரைட், ஓகே. நினைத்து மனம் திரும்பி, நினைப்பது வேறு மனம் திரும்புவது வேறு. கவனமா இருங்க, நினைப்பது என்றால் மனம் வருந்துறது, மனம் திரும்புறதுன்னா அது வேறு. அப்ப சொல்லி தர்றேன் கேளுங்க. சித்தகுமாரன் தகப்பனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அப்பாவின் அன்பை ருசித்தான், நல்லா சாப்பிட்டான், சந்தோஷமா இருந்தான். அப்பா விட்டு என்னைக்கு அவன் பிரிந்தானோ அவருடைய வாழ்க்கையிலே குறைவு வந்தது. நல்லா கவனிங்கள், ஆண்டவர் வீட்டுக்கு சூழமா போற நேரம் உன் வாழ்க்கையில் குறைவுகள் வரும். குறைவு வந்தது, வேசிகளிடத்தில் பணத்தை செலவழித்தான், சாப்பிட வழி இல்லை, பண்டி தவிட்டை எடுத்து வாயில வைக்கிற நேரம் அப்பாட ஞாபகம் வருகிறது. நினைக்கிறான், நல்லா கவனிங்க, நினைக்கிறான். என்ன நினைக்க, அப்பாவின் வீட்டுல நல்ல சாப்பாடு வேலைக்காரர்களுக்கு, நான் இங்க இருக்கிறேன், எனக்கு அந்த சாப்பாடு இல்லை, நான் பிள விட்டுட்டேன் என்று நினைக்கிறான், மனம் வருந்துகிறான். ஆனா மனம் வருந்ததோடு நிற்கவில்லை, மனம் திரும்புகிறான். என்ன செய்யறான்? திருப்பி அப்பா கிட்ட வாரான், ஆதி அன்புக்கு திருப்பி வாரான். அவன் திரிந்து வந்தான், பாவம் செய்தான், விழுந்து போனான், பண்டிகை தவிட்ட சாப்பிடக்குள்ள நினைத்தான், மனம் வருந்தினான். மனம் வருந்திட்டு அப்படியே உட்கார இல்லை, திருப்பி அப்பா கிட்ட வருகிறான், ஆதி அன்புக்குள் வருகிறான். தகப்பன் அவரை கேட்டுக் கொண்டார், அவர் பழகிடம் கிடைக்கும். இப்ப இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறேன், மனம் வருந்தி மனம் திரும்ப வேண்டும். அதை என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி. யூதாசும் பேதுருவும் துரோகிகள் தான், ரெண்டு பேரும் பாவனா பாவம் தானே, இவன் காட்டி கொடுத்தான், அவன் மறுதளித்தான், ரெண்டு பேரும் ஈக்குவல் தான், ஒருத்தர் ஒருத்தர் பிள்ளை சொல்ல இயலாது, ரெண்டு பேருமே துரோகம் செஞ்ச ஆக்கள் தான். ரைட், இப்ப யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்துட்டு மனம் வருந்தினான், மனம் திரும்பவில்லை. நல்லா கவனிங்க, அவன் என்ன சொன்னா, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் வருந்தினான். மனம் வருந்தி மனம் திரும்பி இயேசுக்கு அவன் திருப்பி வரவில்லை, அவன் தூக்கு போட்டு செஞ்சுட்டான். பேதுரு மனம் வருந்தினான், மனம் வருந்தினான், மனம் வருந்தி மனம் திரும்பி வித்தியாசம் தெரியல. யூதாஸ் மனம் வருந்தினால் மனம் திரும்பவில்லை, பேதுரு மனம் வருந்தி மனம் திரும்பினபடியால் சபையின் பொறுப்பை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அந்த பிரதர் மயூரனா, மயூரன் பிரதர்ட்ட நான் 100,000 யூரோ வாங்கி விட்டேன். பிரதர் அடுத்த மாசம் 10ஆம் தேதி நான் அந்த காசை உங்களுக்கு திருப்பி தருகிறேன் என்று சொல்லி காசை வாங்கிட்டேன். ஒரு உதாரணமா? ரைட். அப்ப அவர் 10ஆம் தேதி அடுத்த மாசம் பாக்குறார், நான் வர இல்லை, அவருக்கு ஏமாற்றம். கால் பண்ணுகிறார், ஆ பிரதர் 100,000 வாங்கினீர்கள், தரமாட்டீர்களா, 10ஆம் தேதி வாரன்னு சொன்னீங்க, இல்ல பிரதர் கொஞ்சம் இருந்த நான் வாரேன். நான் தொடர்ந்து அவரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறேன். அவர் வரும்பொழுது நான் ஓடி ஒழிகிறேன், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைத்தானே, அவன் ஓடுறான் ஒழிகிறேன். அப்ப அவர் பார்த்துட்டு விட்டுட்டாரே, நீங்க சார் இனிமேல் இந்த பிரதர்ட்ட கேட்டு பிரயோசனம் இல்லை, அவர் என்ன கண்டு ஓடுறார் ஒழிகிறார், சரி போவட்டும்னு விட்டுட்டார். இப்ப நான் என்ன செய்கிறேன், கடன் வாங்கின ஒரு நான் ஒரு பிள்ளை விட்டுட்டேன், அவட்ட காசை திருப்பி கொடுக்கல, நான் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போகிறேன். கிறிஸ்தவ கூட்டத்தில் போய் அங்கு சுவிசேஷர் பிரசங்கம் பண்றார், மனம் திரும்ப அப்படின்னு பெரிய ஒரு எழுப்புதல் நடக்குது. நான் அந்த கூட்டத்திலிருந்து என்னை உணர்கிறேன், ஒரு 1,00,000 யூரோ வாங்கினேன், ஆண்டவரே மன்னியுங்க மன்னியுங்க மன்னியு, மனம் வருந்துறேன், நினைக்கிற மனம் வருந்து, அவ்வளவுதான். அது மன வருத்தம், சரி, அது மன வருத்தம். மனம் திரும்புறதில்லை, திருப்பி அந்த காசை போய் அவர்கிட்ட கொடுக்கறதுதான் மனம் திரும்ப. சரி, அங்க வந்து இந்த சபையில வந்து நான் பிள்ளை விட்டுட்டேன், நான் பிள்ளை விட்டுட்டேன், அந்த சகோதரி ஏற்றிட்டேன் மன்னிங்கன்னு சொன்னால் மன வருத்தம், திருப்பி அந்த சகோதரியோட போய் ஒப்புடலாம் மனம் திரும்ப. சகைவாதை தான் செய்தான், இருள் இருள் சூழ்ந்து அவனுடைய வீட்டுக்குள் ஜீவ ஒளியாகிய இயேசு பிரவேசித்த உடனே அவனுக்கு பிள விளங்கிட்டு, ஓ நான் பாவி, ஆண்டவரே யாரிடத்திலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தனையா திருப்பி கொடுக்கிறேன், மனம் வருந்திட்டு உட்கார இல்லை, உடனே பொருளை நான் எடுத்து கொடுத்துட்டேன் எல்லாருக்கும். இதுதான் ரிபென்டன்ஸ். ஆண்டவர் இதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதி நிலைமைக்கு வர வேண்டும். ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. சரி, அது அப்படி வர்த்தம் ஒரு பக்கத்தில். இப்ப எபேசு சபைக்கு அவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஊழியங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரு குறை, அன்பில்லாமல் ஊழியம் செய்கிறார், ஆதி அன்பு இல்லை. சரி, ரைட். இப்ப அதற்கு நான் சில உதாரணங்கள் இப்ப தரப்போகிறேன், நல்லா கவனிங்க. பேதுரு இயேசுவை மறுதளித்தான், நீங்க பைபிள நல்லா வாசிங்க. அதுக்கு பிறகு இயேசு பேதுருவோட பேசல, எந்த சந்தர்ப்பத்தையாவது காட்டுங்க பாப்பா இயேசு பேதுருவோட பேசினார் இல்ல. கடைசி அவர் பேசின திபேரியா கடற்கரையில வச்சுதான் அவங்க மீன் பிடிக்க போற நேரம், அவர் அந்த மீன்களை பொறித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர் பேசினார். மற்ற சீஷர்களோடு அவர் பேசினார், எம்மாவு சீஷர்களோடு பேசினார், தோமாவோடு பேசினார், பேதுருவோட பேசல. ரைட், ஓகே. அப்ப இந்த அங்க வந்தோடனே இந்த திபேரியா கடற்கரையில ஒரு சம்பாஷணம் நடக்கல, ஆண்டவர் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, சீமோன்னா பேதுரு, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரை உண்மை நேசிக்கிறேன், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. திருப்பி கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரை நேசிக்கிறேன், ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மூணாவது முறை கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா? அவனுக்கு கோபம் வந்துடு, என்ன ஆண்டவரை நான் இவ்வளவு சொல்றவங்க நம்பிக்கையிலேயே நான் உண்மை நேசிக்கிறேன், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா. இது என்ன ரகசியம் தெரியுமா? ஆடு ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிற ஊழியத்தை நீ பெந்தேகோஸ்தே நாளிலே ஆரம்பிக்க போகிறாய், சபையை மெய்க்க போகிறாய், சபையை ஓபன் பண்ண போற. நீ ஆடுகளை மெய்ப்பதா இருந்தால் என்னை நேசித்து மெய்க்க வேண்டும். அதுதான் ரகசியம். நீ என்னை நேசிக்காம, என்னில் அன்பு கூறாம நீ இந்த ஆடுகளை என்ன செய்ய முடியாது? மெய்க்க முடியாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை நேசிக்காமல் எந்த ஊழியமும் செய்ய முடியாது. ஆண்டவரை நேசித்து சேவித்து நீங்கள் ஊழியங்களை செய்ய வேண்டும். அழகா சொல்றாரு, குற்றத்தை அழகா சொல்லிட்டு அதை திருத்திற வழியை சொல்லுகின்றார். ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அதை சொல்லிட்டு அடுத்த தண்டனையை சொல்லுகிறார். அடுத்த வேர்ட் வந்து தண்டனை. நீ செய்யாட்டி என்ன நடக்கும்? அதை சொல்லுகிறார். என்னது? இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, மெதுவாயில்ல, நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து உன் விளக்கு தண்டை அந்த இடத்திலிருந்து நான் நீக்கி விடுவேன், இருள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். விளக்கு தண்டு போனா இருள் சூழ்ந்து கொள்ளும். அப்ப தண்டனையையும் அவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே ஆண்டவர் ஒரு அளவு பொறுமையா இருப்பார். ஒரு ஒரு எல்லை வரும், அந்த எல்லைக்கு பிறகு அவர் விளக்கு தண்டை எடுப்பார். இப்ப நீங்க நான் சொல்ற உதாரணத்தை பாருங்க, சிம்சோன் எவ்வளவு பிளவிட்டான், ஆனால் கிழமை எடுக்கல, ஆனால் கிழமை எடுக்கல, விட்டு கொடுத்து மனம் திரும்பாத பட்சத்தில், கடைசியாக மனம் திரும்பல, கண்ணை எடுத்து போட்டார், பெலனையும் எடுத்து போட்டார், கண்ணையும் எடுத்து போட்டார், பெலனையும் எடுத்து போட்டார். அதுக்கு பிறகு அவன் மனம் திரும்ப. அருமையான தேவ ஜனமே, இந்த மாலை நேரத்தில் உன்னை பார்த்து நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஆதி அன்புக்குள்ள வாங்க. குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்கு இடையில நீங்க கல்யாண நாள்ல இருந்து அந்த ஆதி அன்புக்குள்ள நீங்க வர வேண்டும். திருச்சபையிலும் மணவாளனாகிய இயேசுவுக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள அந்த உறவு குலையாதபடி சீர்கெடாதபடி ஆதி அன்புக்குள்ள வாங்க. அதுக்கு எது தடையாக இருந்தது? பணம் தடையாக இருந்ததா? தொழில் தடையாக இருந்ததா? புதிய உறவுகள் தடையாக இருந்ததா? சிந்திங்க, அதுக்கு தடையாக இருக்கிற காரியங்களை தயவு செய்து அகற்றி விடுங்க. அகற்றிக்கிட்டு மணவாளனாகிய இயேசுவுக்கும் மணவாட்டியாகிய உங்களுக்கும் சரியான தொடர்பு இருக்க வேண்டும். அவரை நேசித்து சேவித்து சபைக்கு வந்து ஆராதித்து அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கள். சீக்கிரமாய் வந்து விளக்கு தண்டை எடுத்து விடுவேன். ஆறாவது வசனத்தை நான் விளங்கப்படுத்த விரும்பல, நான் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள் நீயும் வெறுக்கிறாய், நான் வெறுக்கிறத நீயும் வெறுக்கிறாய், நல்ல காரியம்தான். ரைட், ஓகே, இது உன்னிடத்தில் உண்டு, சரியா? ரைட், ஓகே. அதை சொல்லிட்டு கடைசியா சொல்லுகிறார் ஏழாவது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு, புளூரல் சபைனா எல்லா சபைக்கும் சொல்லுகிறார், என்னுடைய சபைக்கும் சேர்த்து தான் சொல்லுகிறார்,
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபைகளுக்கு என்ன, ஆண்டவர் யோவானுக்கு இந்த கடிதத்தை எழுத சொல்லி சபைகளுக்கு கொடுக்க சொல்கிறார். சபையிலே, இந்த எபேசு சபையிலே இந்த கடிதம் பகிரங்கமாக வாசிக்க வேண்டும், அங்குள்ள விசுவாசிகள் அதை கேட்க வேண்டும். காதுள்ளவன் கேட்க கடவன். அடுத்தது சொல்கிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் பெற்றவன், எதிரே ஜெயம் பெற்றவன், ஆதி அன்புக்குள் திரும்பி வருகிறவன் தான் ஜெயம் பெற்றவன். நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு, இந்த புத்திமதிகளை கேட்டு, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி ஆதி அன்புக்குள், ஆதி கிரியைக்குள் நீ வரும் பொழுது உனக்கு நான் ஒரு கிஃப்ட் தர விரும்புகிறேன், உனக்கு ஒரு ரிவார்ட் தர விரும்புகிறேன். என்ன ரிவார்ட்? பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு நான் கிஃப்டா தரப்போறேன். சரி, இப்ப நாங்க ஏஜென்ட் தோட்டத்துக்கு போவோம். அச்சான பரதி, பரதீசு ஆதாமும் ஏவாளும் இருந்தார்கள். தோட்டத்தின் எல்லா விருட்சங்களின் கனியையும் புசிக்க கொடுக்க புசிக்கலாம். அதுல ஜீவ விருட்சமும் இருந்தது, அதையும் புசித்திருக்கலாம். அவங்க அதையும் செய்யல. ஆண்டவர் எதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை, கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னதை புசித்தார்கள். தேவசாயலை இழந்தார்கள், தேவ ரூபத்தை இழந்தார்கள், தேவனோடு உள்ள உறவை இழந்தார்கள், சமாதானத்தை இழந்தார்கள், புத்திர சுவீகாரத்தை இழந்தார்கள். எல்லாவற்றையும் இழந்து நிர்வாணமா போனாங்க. நிர்வாணமா போனா ட்ரை பண்ணாங்க, இலைகள் எல்லாம் தச்சு போட்டு பார்த்தாங்க, சரிவல இலைகள் காஞ்சி போயிட்டு ரெண்டு மூணு நாள்ல. அப்புறம் ஆண்டவர் ஒரு மிருகத்தை கொன்று அதை தோலை எடுத்து அவருக்கு ஆடையாக உடுத்தி நல்ல ரெஸ்பெக்டா தான் அனுப்பினாரு. தோட்டத்தை விட்டு தயவுசெய்து வெளியே போங்க. தோட்டத்திலும் துரத்தப்பட்டார்கள் என்று பைபிள் சொல்லுது. துரத்தப்பட்டார்கள், துரத்திட்டு கேட்டை மூடிட்டார். எந்த கேட்? ஜீவ விருட்சம் ஒன்று அதுக்குள்ள இருக்கு, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்கு, ஜீவ விருட்சம். அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு சுடரொளி பட்டயத்தை வச்சார். திருப்பி இந்த ஆதாமம் ஏவால வந்துடக்கூடாது. சுடரொளி பட்டயத்தையும் கேரூபீன்களையும் வைத்தார். அவங்க காவல், தூதர்கள் காவல் செய்யறாங்க. யாருமே போக முடியாத அந்த வாசல், யாருமே அந்த வாசலுக்கூடாக போய் ஜீவ விருட்சத்தை புசிக்க முடியாமல் காவல் செய்யப்படுகிற அந்த வாசல், நீ ஆதி அன்புக்குள் வந்தால் உனக்காக அந்த வாசல்கள் திறக்கப்படும், ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பைபிள்ல நிறைய ரிவார்ட்ஸ் இருக்கு. நியாய தீர்ப்புனால உங்களுக்கு தெரியும், நீதியின் கிரீடம், மகிமையின் கிரீடம் எல்லாம் ரிவார்ட்ஸ் தான். ரைட்டா? ரைட். அதே மாதிரி இது ஒரு ரிவார்ட், ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதம், நித்திய ஜீவன் பெற்று நித்திய காலமாக நாம் இயேசுவோடு வாழ முடியும். இப்ப இந்த ஆர்டரை நீங்க திருப்பி பாருங்க, நான் அழகா சொல்றேன் பாருங்க. பாராட்டுகிறார் நம்பர் ஒன், குறையை அழகாக சொல்லுகிறார் நம்பர் டூ, குறையை நிவர்த்தி செய்யும் வழியை சொல்லுகிறார். நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பு. ரைட். நம்பர் த்ரீ, குறையை நிவர்த்தி செய்யாவிட்டால் வருகிற தண்டனையை சொல்லுகிறார். விளக்கு தண்டை எடுத்து போடுவேன், இருட்டு கூட பயிருவ, சமாதானம் பயிரும். அஞ்சாவது சொல்கிறார், நீ திருந்தி ஜெயம் பெற்றால் உனக்கு பரதீசின் கனியை கொடுப்பேன் என்று ரிவார்டை கொடுக்கிறார். இது ஒரு அழகான மெத்தட். எங்க ஆண்டோட மெத்தட்டை நீங்க கொஞ்சம் பாருங்க. இப்போ உங்களோட பிள்ளைகள் பிளவிடும் பொழுது இந்த மெத்தட்டை நீங்க பாவீங்க, உங்களோட பிள்ளைகள் சரியா வருவாங்க. சும்மா பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார, என்னடா நீ அப்படி செஞ்ச இப்படி செஞ்சனா அவன் எழுதி ஓடிடுவான். கூப்பிட்டு சொல்லுங்க, தம்பி நல்ல காரியங்கள் நீ உன்கிட்ட இருக்கு, நீ நல்ல காரியங்கள் செய்கிறாய், நல்ல காரியங்கள் இருக்கு, குட். ஆனா ஒரு குறை இருக்கு, நீ அம்மா அப்பாவுக்கு கீழ்படியவே இல்லை. அழகா நாசூக்க சொன்ன அவன் கேட்பான், நீங்க அவனை பாராட்டுங்க முதல்ல. அப்படிதான் பேசு சபை ஆண்டவர் பாராட்டுகிற. அப்புறம் மெதுவா குறைய சொல்லிட்டு, குறைய சொல்லிட்டு விடுறதில்ல, குறைய நிவர்த்தி செய்கிற வழியை சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. நீ அம்மா அப்பா கணம் பண்ணணும், தன் தகப்பனின் தாயின் கணம் பண்ணணும், பைபிள் அப்படித்தான் போட்டிருக்கு. உன் தாயார் வயது சென்றாக போற அவளை அசட்டை பண்ணாதே. இப்படியெல்லாம் அவனுக்கு குறையை நிவர்த்தி செய்கிற வழியை சொல்லி கொடுத்துட்டு திருப்பி சொல்லணும், நீ இந்த ஒழுங்கா செய்யாது, இதுதான் தண்டனை, செய்தால் இதுதான் பரிசு. சொல்லுங்க, அந்த புள்ள சரி அவங்களுக்கு கீழ்படிந்து வரும். இந்த மெத்தட்டை நீங்க சபையிலும் பாவீங்க, குடும்பத்திலையும் பாவீங்க. சக்சஸ் ஆண்டவர் அருமையான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். பாராட்டுகிறார், குறையை சொல்லுகிறார், குறையை நிவர்த்தி செய்கிற வழியை சொல்லுகின்றார், நிவர்த்தி செய்யாவிட்டால் வரும் தண்டனையை சொல்லுகின்றார், நிவர்த்தி செய்தால் கிடைக்கும் பரிசை சொல்லுகிறார். இந்த கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் நினைக்கிறேன். அஞ்சு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல உங்களை தொட்டு இருப்பார், டச் பண்ணியிருப்பார். மனம் திரும்புங்க, பாவரிக்க செய்யுங்க, ஆதி அன்புக்குள் வாங்க, ஆதியில் செய்த கிரியைகளை செய்யுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். விலைமதிப்பான விசுவாசிகளை எடுத்துக்கொண்டு போவதற்காக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மணவாளனாகிய இயேசு வரப்போகிறார், மணவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொண்டு போவதற்காக. ஆகவே சபை ஒரு உன்னதமான ஸ்தலத்தில் இருக்கிறது, அதை நீங்க மதிக்க வேண்டும். அதில் நீங்க அங்கமா இருக்கிறீங்க, அந்த சபையில உறுதியா இருங்க. கர்த்தரை நேசிங்க, கர்த்தரை அன்பை விட்டு நீங்க குறைந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
தேவடி சமத்துல எழுந்திருப்போமா? ஹலலூயா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹலலூயா 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 ஹலலூயா. பிரியமானவர்களே, இந்த நாள் செய்தியை நீ அலட்சியம் பண்ணினால், கர்த்தர் வருகிற அந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தைகளுக்கு முன்பாய் நம்மளை நிறுத்துவார் என்பதை மறந்து விடாதே. சரியான விதத்தில் வார்த்தையை எடுத்துக்கொள், சரியான விதத்தில் வார்த்தைக்கு விட்டுக்கொள், சரியான விதத்தில் எலும்பி நிற்க கற்றுக்கொள், சரியான விதத்தில் தேவனோடு ஒப்புரமாகிக்கொள், தேவனை திரும்ப நேசிக்க கற்றுக்கொள். முதலாவது இடத்தில் தேவனை ஒப்புக்கொள், அவர்தான் என் வாழ்வு என்பதை நினைத்துக்கொள். நன்றி ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எழுந்து நிக்கங்களுக்கு பலன் தாங்க, எழும்பி நிக்கங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. விழுந்த இடங்கள்ல இருந்து எழும்பி நிக்கங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்படைக்கிறோம், நடத்துங்க. நசரேனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்னுடைய ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஒருவருடைய வாழ்த்தி கடந்து செல்வோம். God bless you. Hallelujah.